இந்த பழைய ஏற்பாட்டில் ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை நாம இப்ப பார்க்க போகிறோம். ஒரு அருமையான வேத பகுதி. உண்மையிலேயே பார்க்க போனா ரெண்டு ராஜாக்கள் ஒரு அருமையான வேத பகுதி. அந்த முழு நூலையும் கூட எங்களுடைய சபையில பல வருடங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். இந்த அருமையான வேத பகுதியை இந்த மாலை நேரத்துல நாம பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவரை பத்தி நினைத்து பார்க்கிற பொழுது அப்படி நினைத்து பார்ப்பது ரொம்ப அவசியம். அவர் பெரிய இறையாண்மையுள்ள மகா வல்லவரான தேவன் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம். அவர் செய்கின்ற அற்புதங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மனுஷன் கனவுலையும் நினைச்சு பார்க்காத விதத்துல அற்புதமாக கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். நாம ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளவோ திட்டம் போடுவோம், என்னென்னவோ செய்வோம், ஆனா அதையெல்லாம் மீறி நாம் நினைத்து பார்க்காத விதத்துல அற்புதமான காரியம் செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். இப்ப கூட நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், தெரியாம எவனும் இருக்க முடியாது, ஒரு வெறும் சின்ன கிருமி, கண்ணாலேயே பார்க்க முடியாம ஒரு சாதாரண கிருமியை வைத்து ஆண்டவர் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா. எவ்வளவு எவ்வளவு நாடுகள், எவ்வளவு பெரிய அரசு அதிகாரிகள், ராஜாக்கள், ராணிகள், பிரசிடன்ட்ஸ் எல்லாரும் கூட தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை, ஒரு கிருமியை வைத்து ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மனுஷன் நினைச்சு பார்க்கல இல்லீங்களா. இப்ப உலகம் பூரா மனுஷன் நினைச்சு பாக்குறான் இந்த ஒரு சாதாரண கிருமி என்ன பாடுபடுத்துதுன்னு. ஆனா அந்த கிருமிக்கு பின்னால இருக்கிறவரை அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல. உண்மையிலேயே பார்க்க போனா நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், சர்வ வல்லவராக இருக்கிறவர் இந்த கிருமியை வைத்து தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த திட்டங்கள் அவருக்கே தெரிந்தவை. ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்றேன், அவர் செய்கிறார். மனுஷனை பார்த்து ஒரு அற்பமான மனுஷனே, நான் படிச்ச மனுஷனே, நீ வந்து என்ன நினைத்து பார்க்காமல், என்னை மகிமைப்படுத்துவதற்காக நான் உன்னை படித்திருந்த பொழுது அதையெல்லாம் நினைத்து பார்க்காம நீ என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற, இப்ப நீ என்ன செய்ய போகிறாய்னு கேட்கவாது செய்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலைமைய அதுல பாக்கிறோம். இப்ப இந்த வேத பகுதியில அப்படியாக ஆண்டவர் மனிதன் நினைத்து பார்க்கிறாத விதத்திலே அருமையான அற்புதமான காரியங்களை செய்வதை நம்முடைய வேத நூலாசிரியர் நமக்கு அருமையாக இந்த பகுதியில எழுதி கொடுத்திருக்கிறார். அத இங்க பார்ப்போம். முதலாவது என்ன பார்ப்போம், இங்க ஆரம்பத்துல இந்த 7வது அதிகாரத்துல ஆரம்பம் ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தோடு ஆரம்பமாகிறது. அந்த அதிகாரத்துக்கு ஒரு முன்னுரையா ஒன்னும் கொடுக்கப்படல, ஆனா இந்த தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தோடு அது ஆரம்பமாகிறது. உண்மையிலேயே இதுக்கு முன்னாலாவது உள்ள அதிகாரத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது ஏன் இப்படி இந்த தீர்க்க தரிசனத்தோடு இது ஆரம்பமாகுது, இது என்ன ரொம்ப மொட்டையா இருக்குது அப்படின்னு கூட நம்ம சில வேலைகளை நினைக்கலாம். சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுன்னு கூட நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில அதுக்கெல்லாம் இடமே இல்லை. உண்மையிலேயே ஒழுங்கா அருமையா நம்ம நிதானித்து ஆராய்ந்து படித்து பார்த்தால் இந்த விதமாக இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட காரணம் இருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு முன்னுரையாக வருகிறது. இந்த முழு அதிகாரத்துக்கும் என்ன பாக்குறோம், எலிசா தீர்க்க தரிசி, அருமையான ஒரு தீர்க்க தரிசி. எலியாவுக்கு பிறகு அவனுடைய போர்வை இவன் மேல விழுந்தது, அவன் வழியில வந்தவன். அந்த எலிசா தீர்க்க தரிசி சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஏன்னு சொன்னா அந்த காலத்துல, இது எழுதப்பட்ட அந்த காலத்துல, சமாரியா வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவே இல்லை. இந்த நடராஜாக்களை வாசி பார்த்தா கூட இந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசனுடைய சன்ஸ், அவங்களும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாட்டில் எங்க பார்த்தாலும் பட்டினி, பஞ்சம், ரொம்பவும் மோசமான ஒரு நிலை. இந்த கொரோனா வைரஸ் கூட ரொம்ப அதிகரித்து பல காலத்துக்கு போக ஆரம்பிச்சா நிச்சயமா நாம கூட சந்திக்க வேண்டி வந்துடும். ஆனா தாண்டவத்தினுடைய மகா கிருபையினால அப்படி வராம பாத்துக்கணுங்கறத நம்ம ஜெபம் பண்ணி கேட்கணும். அப்படி ஒரு பஞ்சத்துல சமாரியா இருந்தது, அதாவது யூதாவுக்கு மேல இருந்த இஸ்ரவேல் பகுதியை தான் இங்க குறிப்பிடுகிறது. அப்படி இருந்த பொழுது மக்கள் எல்லாம், ராஜாவில இருந்து மக்களும் கூட, எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து போயிருந்தாங்க. மனுஷனுக்கு வயிற்றுல அடிபடுகிற பொழுதுதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், பட்னி பஞ்சம் வருகிற நேரம். அப்ப அவங்க எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து போய் ஒரு கைவிடப்பட்டு விட்டோம் நிலைமையில அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிலைமையில அங்க அகோரமான காரியங்களும் நடந்தது. என்ன அந்த அகோரமான காரியங்கள்? சில பேரு மனுஷனை கொன்னு மனுஷ அரைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பட்னி அந்த அளவுக்கு கொண்டு போயிடும். நீங்க எல்லாம் புத்தகங்கள்ல வாசிச்சிருப்பீங்க, வரலாற்றுல வாசிச்சிருப்பீங்க, ரொம்ப பேர் எங்கேயோ கடல்லயோ அங்க எங்கேயோ அகப்பட்டுட்டா இந்த ரொம்ப வருஷங்களுக்கு இருந்து கரைக்கு வர முடியாம போயிருக்கிற நேரத்துல இப்படி செஞ்சிருக்கிறாங்க. மனுஷனுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆகவே மனுஷன் மனுஷங்கிறத கூட மறந்து மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அந்த நேரத்துல அந்த சமாரியாவுக்கு அரசனாக இருந்தவன், அவனும் கூட எந்தவித உதவியை தனக்கோ தன்னுடைய நாட்டு மக்களுக்கோ செய்ய முடியாத நிலையிலே ரொம்பவும் கவலையோடு அவன் இருந்தான். இந்த நேரத்துல அவன் என்ன செஞ்சு பார்த்திருக்கணும்? ஆண்டவரை நினைச்சு பார்த்திருக்கணும். அவனுடைய ஊர்ல அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு அறிகுறியா அவருடைய தீர்க்க தரிசி இருக்கிறார். அந்த காலத்துல எங்க தீர்க்க தரிசி இருக்கிறாரோ அங்க வேத புத்தகம் இருக்குதுன்னு அர்த்தம். எங்க தீர்க்க தரிசி இருக்கிறாரோ அங்கு வேதம் இருக்கிறது, எங்கு வேதம் இருக்கிறாரோ இருக்கிறதோ அங்கு கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். அதை நினைச்சு பார்த்திருக்கணும். ஆனா இருந்த பொழுதும் கூட அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட உதவி கேட்பதை விட்டு விட்டு அவன் என்ன செய்தான்? அவன் ஆண்டவரை நிந்தித்ததும் அல்ல, எலியாவை இந்த தீர்க்க தரிசியை கொள்ளுவதற்கும் திட்டம் போட்டான். நீங்க 6வது அதிகாரம் கடைசி பகுதியில வாசிச்சு பார்த்தா அதை நம்ம பார்க்கிறோம். எலிசா வந்து தேவனுடைய மனிதன், தேவனாலே ஆண்டவராலே எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி. அப்ப எலிசாவுக்கு தெரிந்து விட்டது அந்த அரசன் போட்ட திட்டம், தன்னை கொல்ல பார்க்கிறான் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. அப்போது அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு தன்னுடைய வீட்டை நல்லா கதவெல்லாம் அடைச்சு பாதுகாக்கும்படி அவர் செய்தார். அவர்களும் அதை செய்தார்கள். அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு காரியத்தையும் எலிசா தீர்க்க தரிசனமாக உரைத்தான். என்ன சொன்னான்? நாளைக்கு இந்த நேரத்துல பஞ்சம் ஓடி போயிடும். சுருக்கமா சொல்ல போன, நாளைக்கு இந்த நேரத்துல இந்த நாட்டு பஞ்சம் ஓடியே போயிடும். அப்படி ஒரு பஞ்சம் இருந்தது என்ற நிலைமையே உனக்கு மறந்து போகும்படியாக அந்த அற்புதம் நடக்க போகிறது. அதுதான் இங்க என்ன சொல்லுகிறார்? சுமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். என்னன்னா அந்த அளவுக்கு சீப்பா இதெல்லாம் விற்கப்படும், அந்த அளவுக்கு நான் உணவை உனக்கு கொட்ட போகிறேன், இது நடக்க போகிறது என்று எலிசா அங்கே சொன்னார். நாம் இந்த நேரத்துல அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். தேவன் நான் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். இந்த நேரத்துல யாருமே அதை நம்பி இருக்க மாட்டாங்க. எலிசா சொன்னதை கேட்டு ஒரு மனுஷனாவது இப்படி எல்லாம் அங்க நடக்க போகுதுன்னு அவன் நம்பி இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசமும் குறைவாக இருந்தது. இந்த நேரத்துல ஒரு அதிகாரி அங்க என்ன செய்யறான்னு பாருங்க. 2வது வசனத்துல அவர் அந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு பிரதானி, அவன் ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருந்தான் ராஜாவுக்கு. இப்ப இந்த எலிசாவினுடைய தீர்க்க தரிசனம் இப்படி அவர் சொல்லி இருக்கிறாரு, நாளைக்கு பஞ்சம் இல்லாமையே போக போகுது, சாப்பாடு அவன் வானத்துல இருந்து கொட்டுற மாதிரி கொட்ட போகுதுன்னு அவர் சொல்லி இருக்கிறார்னு சொன்னதை கேட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று அவன் சொன்னான். அப்படின்னா என்ன சொல்றான், நம்ம பாஷையில சொல்ல போனா சூரியன் கிழக்குல தான் உதைக்குது, என்னைக்காவது மேக்கல உதிக்குமாப்பா. அதாவது இதெல்லாம் நடக்க போற காரியமா நான் சொல்லி இருக்கிறான். குருவி பறந்தாலும் கூட பறந்தாக முடியுமான்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஒரு ஏளனமாக எலிசா சொன்னத இவன் அங்க சொல்லி இருக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்லி இருக்கிறார், அதுக்கு அவன் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம தீர்க்க தரிசி உரைத்த வார்த்தைகளையே ஒரு கொச்சைப்படுத்தி அவன் அப்படி பேசியதனால தீர்க்க தரிசி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் சொல்றார், நீ உன்னுடைய கண்களிலே அதை பார்க்க போகிறாய், ஆனாலும் அதை சாப்பிடுறதுக்கு நீ உயிரோடு இருக்க போறதில்லை, அதை சாப்பிடுறதுக்கு நீ உயிரோடு இருக்க போறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நிந்திக்க கூடாது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம குறைவுபடுத்தி ஒரு நாளும் பேசக்கூடாது, அவருடைய வார்த்தையை நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆனா இந்த மனுஷன் அப்படி சந்தேகப்பட்டான், அப்படி பேசினார். ஆனா இவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு நீ உயிரோட இருக்க போறதில்ல, அத பாப்ப, ஆனா அதை சாப்பிடுறதுக்கு உன் உடம்புல எனக்கு உயிர் இருக்காது. இல்ல 17-18 வசனங்களை பிறகு வாசித்து பார்க்கிற பொழுது சொன்னபடியே நடந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவத்தினுடைய மக்களை போஷித்தார்னு பார்க்கிறோம். இப்படியாக இந்த கடுமையான ஒரு பஞ்சம் சமாரியாவில் இருந்த பொழுது அந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் அங்கு தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இதைத்தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு அற்புதமான காரியத்தையும் இதுல பார்க்கிறோம். அங்க 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ரொம்ப சாதாரண மனிதர்கள். இந்த சமுதாயமே எந்த விதத்திலையுமே அவர்கள் மதிப்போடு பார்க்காத ஒரு சாதாரண சீக்கு பிடித்திருந்த 4 மனிதர்கள். அந்த மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். அதுவும் மட்டும் இல்லாம இன்னொன்று, அந்த ராஜாவுக்கு பணி செய்து கொண்டிருந்த ஒருத்தன் கூட அருமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். அப்ப இந்த முழு அதிகாரத்தையும் பார்க்கிற பொழுது மனிதன் நினைத்து பார்க்காத விதத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். உலகம் எந்த விதத்திலும் மதிப்பு கொடுக்காத நினைத்தும் பார்க்காத சாதாரண மனிதர்களையும் சாதாரண விஷயங்களையும் வைத்து தன்னுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்ற பாடத்தை இது சொல்லி கொடுக்குது. இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் போகுமா, இது யார் இதை போக்க வைக்க போகிறது, இப்படி எல்லாம் ரொம்ப மனுஷன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த நான் என்ன பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இப்படி வேதத்துல அருமையாக ஆண்டவர் செய்திருக்கிற எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இதை அனுமதித்திருக்கிற ஆண்டவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இதையும் இல்லாம ஆக்குவார் என்பது எனக்கு நம்பிக்கையா இருக்கிறது. அவர் என்னத்தை வைத்து அதை செய்ய போகிறாருங்கிறது எனக்கு அவசியமே இல்லை, ஏன்னா தேவனால முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஆனா அது மனுஷன் நிச்சயமா பார்த்து என்ன சொல்ல போறான், நான் அப்படி நினைச்சே பார்க்கலையேன்னு தான் சொல்ல போறான் இறுதியில. அந்த விதமாகத்தான் ஆண்டவர் எப்பொழுதும் பணி செய்திருக்கார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு காலையில நான் சொன்னது போல யாருக்கு தான் அந்த கேள்விகள் வராது, எல்லாமே இருக்கும். ஆனா நம்புங்க, நீங்க ஜெபம் பண்ணி அவர் மேல பாரத்தை போட்டுருங்க. ஆனா நீங்களே ஆச்சரியப்படுகிற விதமாக, நீங்களே நினைத்து பார்க்காத விதமாக உங்களுடைய தொல்லைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுகின்ற அற்புதத்தை அந்த ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்ப இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேத பகுதியை முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது அந்த 4 குஷ்டரோகிகளுடைய மிகவும் மோசமான கோரமான நிலையை நம்ம பார்க்கணும். அது 3 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. குஷ்டரோகிகளான 4 பேர், லெப்ரசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த குஷ்டரோகம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் மருந்து ரொம்ப கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அந்த காலத்துல இந்த சமாரியர் காலத்துல அது மட்டுமில்ல, நம்முடைய சமுதாயத்திலேயே இந்த குஷ்டரோகத்துக்கு மருந்து கண்டுபிடிக்காம இருந்த காலப்பகுதியில இத மனிதர்கள் சாதாரண ஒரு நோயா நினைச்சு பார்க்கல. இதே 2 நான் வாசிக்கிற இன்னொரு மனிதன் சீரியா தேசத்து ராஜாவுக்கு அவன் ஆமிக்கு தலைவனாக இருந்த நாகமான், அவனுக்கும் குஷ்டரோகம் பிடித்திருந்தது.
குஷ்டரோகம் ரொம்ப மோசமானது. ஏன்னு சொன்னா அது சரியா ஆரம்பத்திலேயே பார்த்து கவனிக்காம விட்டால் அது தோலையெல்லாம் இல்லாமக்கி உடம்பை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே சிதைத்து அதை நார வைத்து எந்த மனிதர்களும் கிட்டவே வர முடியாத அளவுக்கு கொண்டு போய் நம்ம எல்லா அங்கங்களை எல்லாம் பாதித்து அது பாட்டு கலந்து விழுந்துற அளவுக்கும் கொண்டு போய் கடைசியில உயிரை வாங்கிடும். அந்த குஷ்டரோகத்துக்கு இன்னொரு பெயர் தொழு நோய், இதுதான் லெப்ரசின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில கூட ஒரு டாக்டர் அமெரிக்காவில இருந்து வந்து ஒரு பெரிய லெப்ரசி ஹாஸ்பிட்டல் கட்டினாரா இல்லையா, வேலூர்ல இருக்குது. அது ஆரம்பத்துல கட்டப்பட்டதே இந்த லெப்ரசி, இந்த குஷ்டரோக நோயை தீக்கிறதுக்கான மருந்துகளை கொடுக்கறதுக்கு தான் கட்டப்பட்டது. இன்னைக்கு வேலூர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா பலவிதமான காரியங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த நான்கு பேரும் குஷ்டரோகிகள். இந்த நான்கு குஷ்டரோகிகளும் அந்த சுமேரிய நகருக்கு வெளியில தான் இருந்தாங்க. ஏன் வெளியில இருந்தாங்க? ஏன்னா அந்த காலத்துல குஷ்டரோகிகள்னாலே ரொம்ப அசுத்தமானவர்கள், அவர்கிட்டயே போகக்கூடாது. அந்த உலகத்திலேயே மிருகத்தை விட மோசமான நிலைமையில பார்த்து அவங்க நகரத்துக்கு வெளியில தான் அவங்கள வச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில எந்தவித மருந்தும் இல்லாமல் இறுதியில இறந்து போகிற நிலைமைக்கு அவர்கள் வாழ வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு இந்த பஞ்சகால நேரத்துல ஏற்கனவே குஷ்டரோகம் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, நோயோட இருக்கிற நேரத்துல அவர்களுக்கு சாப்பாடு இல்ல. நல்லா இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிற நேரம் யார் குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு போற போறது? அந்த விதமாக சமுதாயத்துல புறந்தள்ளப்பட்டு அந்த குஷ்டரோகிகள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய நிலை. இந்த குஷ்டரோகிகளை பத்தி நீங்க என்னாகமம் ஐந்தாவது அதிகாரத்தை பார்ப்போம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. என்னாகமம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து நான்கு வரையும் வாசிக்கிறேன், கேளுங்க. குஷ்டரோகிகள் யாவரையும், பிரியமுள்ளவர்கள் பிரமியமுள்ளவர்கள் யாவரையும், சபத்தினாலே தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்தில் இருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விட்டார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வெளியே போட்டாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, இது ரொம்ப அசுத்தம் தொடக்கூடாது என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டிருந்தது. அப்ப மீரியமும் மீரியம் இங்க வேதத்துல வாசிக்கிறோம், இதே பகுதிகளில் வாசிப்போம். அந்த மீரியமும் ஏரோனும் கூட மோசையை எதிர்த்து பேசினதுனால ஆண்டவர் அந்த மீரியத்துக்கு தண்டனையை கொடுத்தார். என்ன தண்டனை? அவளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, தொழு நோய் அவளுக்கு தண்டனையா கொடுத்தார். அப்படி அவளுக்கு குஷ்டரோகம் வந்த உடனே என்ன நடந்தது? அவள் நகரத்துக்கு வெளியில ஏழு நாட்கள் அவள் சுத்தமாக அவள் நோய் தீங்கும் வரையிலும் ஏழு நாட்கள் வெளியில் வைக்கப்பட்டார். அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக அது வந்தது. இப்ப இதே என்னாகமோ பன்னிரெண்டாவது அதிகாரத்தை பார்ப்போம். பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு வரையும் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டது. மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவன் முகத்தில் காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோல அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படவோ என்றார். அவள் குஷ்டரோகம் அவளுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டிருந்தது என்பதையும் கூட நம்ம அங்க பார்க்கிறோம். மறுபடியும் இந்த ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். ஆகவே இங்கே இந்த குஷ்டரோகிகள் இந்த ஒரு கோலமான அந்த காலத்துல யாருமே கிட்ட கூட போகாம இருக்கின்ற அளவுக்கு அந்த நோயினாலே கஷ்டப்பட்டு சமாரியர் நகரத்துக்கு வெளியில வைக்கப்பட்டார்கள். அந்த சமாரியர்களாலேயே ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டார்கள். அவருடைய நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்தது. அவருடைய சரீர நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. சாக போகிற நிலைமையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதையும் அதிகப்படுத்துவது போல இந்த நாட்டில் இருந்த பஞ்சமும் அதோடு சேர்ந்துகிடுச்சு. ஏன் அவர்களுக்கு யாருமே நாட்டுல நகரத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிற பொழுது யாராவது இந்த குஷ்டரோகிகள் மேல அனுதாபப்பட்டு சாப்பாடு போடுவாங்களா? போட மாட்டாங்க. யாராவது நம்ம கேள்விப்பட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொரோனா வைரஸ் இருக்குன்னா நம்ம ஓடதான் பார்ப்போம், பயந்துருவோம். யாருமே வீட்டுக்கு சாப்பாடு கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டோம் இல்லையா? அது மனுஷனுக்கு ஏற்படுகின்ற இயற்கையான பயம். ஆகவே இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. யாரிடத்திலிருந்தும் எந்த உதவியும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில பட்டினியில கிடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய நிலைமை. அடுத்ததாக நாம பார்க்க வேண்டியது பெரிய அற்புதங்கள் இங்க நடக்க போறத பார்க்கலாம். 3-4 வசனங்கள்ல இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அப்படியான ஒரு நிலைமையில இந்த குஷ்டரோகிகள் ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்ததை பார்க்கிறோம். ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்தார்கள். அது 3-4 வசனங்கள்ல பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? குஷ்டரோகிகளான 4 ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அதாவது அந்த சமாரிய நகரத்தை அந்த காலத்துல நகரங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருந்தா அதுக்கு வெளியில பெரிய மதில்கள் இருக்கும். அப்ப அந்த மதில்களுக்கு வெளியில அந்த மதில்களுக்கு உள்ளுக்கு யாருமே இரவாகிறதுக்கு முந்தைய உள்ளுக்கு வந்துடணும். காலையில தான் அந்த கேட்டே துறக்கப்படும். அப்படியான அந்த ஒரு வாசலுக்கு வெளியில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நான் இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாகி இருக்கிறதுனாலே அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையா இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்ம உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொன்னார்கள். இப்ப அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ரொம்ப சாதாரணமான மனுஷங்க. மனுஷன் எந்த விதமான ஒரு மதிப்பும் சமுதாயத்தில் அவர்களுக்கு இல்லை. ரொம்ப கேவலமாக கருதப்பட்டு யாருமே அவங்களை நினைச்சு பார்க்கறதுக்கு கூட இல்லை. ரொம்ப மோசமான நிலைமையில், இதுக்கு மேல மோசமான நிலைமைக்கு போக முடியுமான்னு கூட தெரியல. அப்படி இருந்தவங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன முடிவு அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் 4 பேசி சொல்றாங்க, நம்ம இங்க நம்ம நிலைமையும் மோசமா இருக்கு, சாப்பாடும் இல்லாம இருக்கு, நாட்டு மக்களே பட்டினியில இருக்கிறாங்க, நமக்கு யாருமே ஒரு பருக்கையும் போட போறதில்லை, இன்னும் கொஞ்ச நேரமோ கொஞ்ச நாள்லயோ நம்ம செத்தே போக போகிறோம். ஆனா அப்படியான நேரத்துல ஏன் நம்ம இப்படி இருக்கணும்? ஏன் ஒரு முயற்சியை எடுத்து பார்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. என்ன முயற்சி? சரி, நம்ம இப்ப பட்டணத்துக்குள்ள நம்ம போறோம்னு வச்சுக்குவோம், கேட்டே திறந்து டோர் திறந்து பட்டணத்துக்குள்ள போனா இப்ப அங்க பஞ்சம் இருக்குது. ராஜா உடைய அரண்மனையிலேயே அங்கேயுமே பஞ்சம் வாட்டிக்கிட்டு இருக்கு, மக்களையும் வாட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல, சாகத்தான் போறோம். இங்கேயே வெளியில இருந்தாலும் சாகத்தான் போறோம். எப்படியோ உயிர் போகத்தான் போகுது. ஆனா சீரியர்கள் இப்ப இங்க நடந்திருந்தது என்னன்னா, சீரியர்கள் வந்து பெரிய படையோட பாளையம் போட்டு இருக்கிறாங்க சமாரியர்களுக்கு எதிராக. அப்ப அந்த சீரியர்களுடைய பாளையம் தூரத்துல இருக்குது. அப்ப அந்த சீரியருடைய ராணுவத்துக்கு போவோம், ஏன்னா அவங்க கிட்ட சாப்பாடு இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் சுத்தி வந்து நாட்டுக்கு ஆபத்தாக அதை பிடிக்கிறதுக்காக வந்து எல்லா வாசல்களையும் அடைச்சு பஞ்சத்தையும் உருவாக்கி விட்டுட்டாங்களா? ஆகவே அங்க போவோம்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க கொஞ்சமாவது ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்காதான். அப்படி நம்ம போகிற பொழுது ஒருவேளை அந்த சீரியர்கள் நம்ம சும்மா விட்டுட்டாங்கன்னா சாப்பாடும் கிடைக்கும், உயிரும் பொழைச்சு போயிடும். இல்ல அந்த சீரியர்கள் கூட எந்தவித அனுதாபமும் நமக்கு காட்டாம கொன்னு போட்டா நம்ம செத்துத்தான் போக போகிறோம். என்ன முடிவு? இங்க இருந்தாலும் சாவு, அங்க போனாலும் சாவு. ரொம்ப டெஸ்பரேட் கண்டிஷன். எப்படியோ சாகத்தானே போறோம், உயிர் போகத்தானே போகுது. அப்ப இந்த ஒரு முயற்சியை எடுத்து பார்த்துட்டா என்ன, சரி உயிரே போகாம பொழைச்சிட்டோம்னா நன்மையாத்தானே போக போகிறது அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இது ஒரு அருமையான ஒரு காரியம். அங்க பாருங்க, இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருந்தும் அவங்க எடுத்த முடிவு ஒரு அருமையான முடிவு. ஏன்னா அம்பாட்டுக்கு இதெல்லாம் யோசிக்காம செத்து போயிருக்கலாம். சரி, நம்ம நம்ம சில நேரம் அப்படிதான், நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்தியாவில கூட எப்ப பார்த்தா எனக்கு ஆரம்பத்துல இருந்து 30 வருஷமா ஒன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன், யாருமே முடியாது முடியாதுன்னு சொல்றவங்க தான் கூட, எதுவுமே முடியாது முடியாது முடியாது. ஒரு முயற்சி எடுத்து பாக்குறதுக்கு ஒருத்தராவது முன்னுக்கு வர்றது இல்ல. ஏன் செஞ்சு பார்க்க கூடாது, ஏன் ஒரு எஃபர்ட் எடுக்க கூடாது, ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு எனக்கு இந்த ஜூமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. பாஸ்டர் ஜேம்ஸ் அது செய்வோன்னு சொன்ன உடனே, சரி சும்மா இருப்ப இருக்கிற வேலை பார்த்தா இதுமான்னு நான் சொல்லிடலையே, சரி உங்களால் முடிஞ்சா செய்வோம்னு சொல்லி அது ஒழுங்கா ஓட நானும் கத்துக்கிட்டேன், நானும் கத்துக்கிட்டேன். அவரே எனக்கு சொல்லி கொடுக்க அதெல்லாம் கத்து ட்ரை பண்ணி இப்ப என்னுடைய நெஃப்யூ அவனுக்கு நான் கத்து கொடுத்தேன், எப்படிலாம் செய்யலாம் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி அவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவன் நல்ல அருமையா இன்னைக்கு காலையில அவன் செஞ்சு காட்டின பாஸ்டர் ஜேம்ஸ் எப்படி செய்யறாரோ அதை செய்யறதுக்கு முயற்சி எடுக்காம முன்னேறவே முடியாது. நம்ம எப்பவுமே நம்ம ஒரு எஃபர்ட்டும் எடுக்காம நம்மளால முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு இயலாமையா இருக்கிற ஒரு மனிதர்களால் தான் நம்ம எப்பவும் வருவோம். நம்ம ஆண்டவர் அப்படி படைக்கல. ஆண்டவர் நம்ம படைச்ச பொழுது அருமையா படைச்சாரு. நினைச்சு பாருங்க, நம்ம நம்மளை பத்தியே நம்ம கேவலமா நினைக்க கூடாது. நம்ம நம்மளை பத்தி கேவலமா நினைச்சா என்ன சொல்றோம் தெரியுமா, படைச்சேன்னு ரொம்ப கேவலம்னு சொல்றோம். அது எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம். அவ்வளவு அருமையாக தேவன் நம்ம படைத்திருக்கிற பொழுது அவர் படிச்சு என்ன சொன்னாரு, வெரி குட். அதுவும் எல்லா படைப்புயிர்களையும் சிறப்பானது மனிதன் அப்படின்னு படைச்சிருக்கிற பொழுது நம்ம நம்மளையே இயலாதவர்களா நினைச்சிட்டு இருக்க கூடாது. இந்த ரொம்பவும் மோசமான ஒரு கண்டிஷன்ல இந்த குஷ்டரோகிகள் இருந்த பொழுதும் அவர் சரி கடைசியில ஒரு முயற்சி செஞ்சு பார்த்துருவோம், உயிரே போனாலும் போயிட்டு போயிடும். சில நேரம் தப்புறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்தா ஏன் தப்பக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு சாதாரணமான ஒரு மனிதர்களை வைத்து சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கேவலமாக நினைக்கப்பட்டிருந்த மக்களை வைத்து ஆண்டவர் என்ன காரியம் பண்ண போறாருன்னு இந்த அதிகாரம் சொல்றத நம்ம பார்ப்போம். ஆகவே அவர்கள் ஒரு அருமையான முடிவு எடுத்தார்கள். அடுத்தது நம்ம 5-10 பார்ப்போம். இவர்கள் அந்த முடிவு எடுத்து என்ன செய்தார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, சீரியருடைய ராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து நடுராட்டில் இருந்த எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். ஏன்னா தைரியத்தோட போயிட்டாங்க, சேர்த்தா போச்சு, இங்க இருந்தாலும் சாவு, நகரத்துக்குள்ள போனாலும் சாவு, எங்கேயுமே சாப்பாடு இல்ல, சீரியர்கள் பாளையத்துக்கு போவோம் அப்படின்னு அங்க போயிட்டாங்க. அங்க போய் என்ன நடக்கிறது, அங்க ஒருதருமே இல்லை. ஒரு பெரிய அற்புதம். இங்க ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, இவங்க எந்த நேரத்துல இந்த 4 தாங்க இருந்த இடத்துல இருந்து நடு ராத்திர எழுந்தாங்களோ, அப்படி எழுந்த அதே நேரத்துல அங்க சீரியர்கள் மத்தியில அதே வேளையில ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். இவன் இங்க 4 இங்க எழும்பி போறதுக்கும் அங்க அந்த காரியமும் அதே நேரத்துல நடந்தது. என்ன நடந்தது, 6வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு இரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரையோடு ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வா, இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி போனார்கள். இப்ப பாருங்க அஞ்சாவது வசனத்துல அந்த நாலு பேர் என்ன செஞ்சாங்க, தொழுநோயாளர்கள் இருட்டோடே எழுந்திருந்து. இங்க ஏழாவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய். அவன் அங்கிருந்து இருட்டில புறப்படுறதுக்கும் அதே வேளையில இவன் ஓடி போறதும் ஒரே நேரத்துல நடந்தது. அதனாலதான் அந்த நாலு பேர் இந்த பாளையத்திற்கு வந்த பொழுது, சீரியர்களின் பாளையத்திற்கு வந்த பொழுது அங்கே அவர்கள் என்ன பார்த்தார்கள், ஒருவருமே இல்லை. ஏன், ஆண்டவர் அந்த சீரியர்கள் எல்லாம் அதிர்ந்து போகும்படியாக ஒரு பெரிய ராணுவ பட்டாளமே அவர்களை தாக்க வருகிறது போல ஒரு சத்தத்தை எழுப்பி அவள் கதி கலங்கி ஓடும்படியாக பண்ணினார். ஓடுறது மட்டுமில்ல, ஒண்ணுமே கையில கொண்டு போகல. அவ்வளவையும் விட்டு இருந்த குதிரைகள், தங்களுடைய கூடாரங்கள், அவர்களுக்கு இருந்த கழுதைகள், மொத்த உணவு அத்தனையும் விட்டு விட்டு போனார்கள். அவங்க பல மாதத்துக்கு அங்க இருந்து போராடி அந்த சமாரியா ராஜாவுக்கு எதிராக போராடுவதற்கு தயாரா வந்திருப்பாங்க. அத்தனை மாதங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்திருப்பார்கள், பொருள்களை கொண்டு வந்திருப்பார்கள், உணவுகளை கொண்டு வந்திருப்பார்கள். அது மட்டுமில்லாம ஒரு பெரிய பட்டாளமே வந்திருந்தது. இப்ப அவ்வளவையும் அவர்கள் விட்டு விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்க, எட்டாவது வசனத்துல பாருங்க, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு முன்னணி மட்டும் வந்த பொழுது ஒரு கூடாரத்திற்கு நுழைந்து பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்தார்கள். அப்படி செஞ்சிட்டு மற்ற கூடாரத்துக்கு வந்தாங்க. இங்க ஒரு பல்லாயிரக்கணக்கான கூடாரம் அன்னைக்கு அங்க இருந்திருக்கும். இன்னொரு கூடாரத்துக்கு போய் அதுலயும் அங்க இருந்ததை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்தார்கள். ஆனா ஒழித்து வைத்த பிறகு அவளுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் உருவானதுன்னு பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு அருமையான காரியத்தை பாக்குறோம். அவள் ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த நாலு பேரும் என்ன செய்தாங்க, என்ன சொன்னாங்க, நாம செய்யறது நியாயமே இல்லப்பா, இது ஒரு அருமையான ஒரு டெலிவரன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, மகா பெரிய அற்புதத்தை செய்து அந்த ஆண்டவர் இந்த மகா பெரும் பாளையத்தையே ஓட வைத்திருக்கிறார், அது ஒரு நல்ல செய்தி, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு செய்தி நடந்திருக்கிறது. இது நற்செய்தியை அறிவிக்கிற நாள், அந்த நேரத்துல நாம மட்டும் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கலாமா, நாம மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் இல்லையா வரும். இப்பொழுதே போய் ராஜாவுக்கு அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் சமாரியாவுக்கு கொண்டு வந்தார், ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தார். அந்த ராஜாவின் படைகள் மூலமாக அல்ல, அவருடைய வல்லமைகள் மூலமாக அல்ல, அந்த சமாரியருடைய எந்த விதமான திறமையிலும் அல்ல, கர்த்தரே நேரடியாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த சீரிய பட்டாளத்தை ஓடி போக வைத்திருக்கிறார். இருந்த இடம் இல்லாதபடியாக ஓடி போக வைத்திருக்கிறார். இந்த நாலு பேரும் அதை யோசிச்சு பார்க்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த விடுதலைய நம்ம மக்களுக்கும் ராஜாவுக்கும் போய் சொல்லணுமே. இங்க பாருங்க, இப்ப அவ்வளவு பெரிய விடுதலைக்கான அந்த செய்தி ஒரு பெரிய மனிதர்களை சமுதாயத்துல தெரிவு செய்து அவர்கள் மூலமா ஆண்டவர் வைக்க அனுப்பல. இஸ்ரேல் இந்த சமாரிய ராஜாவுக்கும் சமாரிய மக்களுக்கும் இப்ப நல்ல செய்தி வருகிறது. யார் மூலமாக வரப்போகிறது, நாலு தொழுநோய் பிடித்தவர்கள், சமுதாயத்திலேயே மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள், எவராலும் எந்த விதத்திலும் மதிக்கப்படாதவர்கள், யாருமே ஒவ்வொரு நாளும் இவர்களை பத்தி யோசிச்சே பார்த்திருக்க மாட்டாங்க, அவர்கள் மூலமாக வரப்போகிறது. பத்தாவது வசனம் பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், ஆனா அங்க ஒருவருமே இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தத்தையும் அங்க கேட்க முடியல, கட்டியிருந்த குதிரைகள், கட்டியிருந்த கழுதைகள், கூடாரங்கள் எல்லாம் இருந்தது இருந்தபடியே இருக்குதுன்னு அவங்களுக்கு சொன்னாங்க. அப்பொழுது அந்த வாசல் காக்கிறவன் மற்றவங்களையும் கூப்பிட்டான், கூப்பிட்டு என்ன செய்கிறான், சரி நம்ம உள்ள போய் ராஜாவுக்கு இந்த செய்திய சொல்லலாம்னு சொல்லி ராஜாவுக்கு போய் சொல்றாங்க. அந்த ராஜாவுக்கு போய் சொன்னா இப்ப கதையே மாறுகிறது. ராஜா என்ன செய்கிறான், அவனை தப்பு சொல்லக்கூடாது, அவன் யோசிக்கிறான். ராத்திரி நேரத்துல ராஜா எழுந்து இந்த ஊழியக்காரரை நோக்கி அவன் சொல்லுகிறான், என்ன சீரியர்கள் செய்யறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க ஒரு பெரிய திட்டமே இருக்கிறது. நாம பட்டினியாக இருக்கிறோம், அந்த சீரியர்களுக்கு நல்லா தெரியும். ஆகினால நாம பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்ம உயிரோட பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று நினைத்து அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அங்க ஒருத்தருமே இல்லைன்னு நீங்க செய்து கொண்டு வந்திருக்கிறாங்களே. இப்ப இந்த செய்தியை கேட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பாளையத்துக்கு போனா அங்க ஒளிஞ்சிருக்கிற அத்தனை பேரும் நம்ம பிடித்து ஒண்ணுமில்லாம பண்ணிருப்பாங்கன்னு அவன் சொல்றான். அது ராஜா இல்லையா, அவனுக்கு போர் திட்டங்கள் எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா. தானும் இந்த மாதிரி திட்டங்கள் வகுத்தவன் தானே மற்ற நாடுகளோடு சண்டை போடுவதற்கு. ஆகவே மற்றவங்களும் என்ன செய்வாங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா அவன் அப்படித்தான் அவன் யோசிக்கிறான். அவங்களுக்கு பெரிய ஒரு மிலிட்டரி ஐடியாவை கண்டுபிடித்த மாதிரி அவன் சொல்றாங்க. ஆகவே நம்ம போக கூடாது. இங்க பாருங்க, போகாம இருந்திருந்தா என்ன இருக்கும். அப்ப இங்க இன்னொரு அற்புதம் நடக்குது. ஏற்கனவே பார்த்தோம், சமுதாயத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒண்ணுக்கும் பிரயோசனம் இல்லாதவன் இருந்த அந்த நாலு பேரு குஷ்டரோகிய வச்சு நல்ல செய்தி சமாரியாவுக்கு வருது. இப்ப இங்க என்ன நடக்குது, அந்த ராஜா இப்படி எல்லாம் தான் ஒரு புருஷா மூளை இருக்கிற மாதிரி அந்த சீரியர்களுடைய திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இப்படி அவன் சொன்ன உடனே அவன் ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான், ஐயா இப்ப நம்ம கிட்ட சாப்பாடு இல்ல, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம், நம்ம குதிரைகள் எல்லாம் ரொம்ப செத்து போச்சு, இருக்கிறது கொஞ்சம் குதிரைகள் தான், மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளுக்காவது நீங்க ஒரு உத்தரவு கொடுங்க, இதுல இந்த குதிரைகள்ல போய் நம்ம அந்த சீரியர்களுடைய பாளையத்துல என்னத்தான் நடக்கிறதுன்னு பாப்போமே, அதையாவது நம்ம என்ன செய்து செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே அழிந்து போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். இவங்க கொண்டு வந்திருக்கிற செய்தி உண்மையாங்கிறத ஒரு தடவை போய் நம்ம எல்லாம் போக தேவையில்லை, ஒரு 5 பேர் குதிரைகளையாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டா அதுல என்ன கெட்டு போக போகுதுன்னு சொல்றான். இத சொல்லுகிற பொழுது நாகமான் ரொம்ப கொழுப்பு பிடிச்சு போய் எலிசா சொன்னதை கேட்க மறுத்து திமரோட போகிறதுக்கு இருந்த பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன சொன்னாங்க, ஐயா அந்த ஆள் என்னத்தான் சொல்லிருச்சு, இப்ப நீங்க எதிர்பார்க்கிறபடி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களுக்கு குணப்படுத்தி இருந்தா சந்தோஷப்படுவீங்க, சரி அவன் தான் செய்ய மாட்டேங்கிறான். என்ன சொல்லிட்டான், அந்த குளத்துல போயிட்டு அந்த ஜோர்டான் தண்ணியில 7 தடவை நீங்க குளிச்சு எழும்பிருங்கன்னு சொல்ற, அது கஷ்டம் தான், இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, சுகம் தானே தேவை, செஞ்சு பார்த்துட்டா தான் என்ன அப்படின்னு அவங்க சொல்லல. அதே மாதிரி ஐயா கொஞ்சம் பேரை அனுப்பி நம்ம என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது, 14வது வசனத்துல இப்படியே 2 ரதக்குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினார். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அப்படி போகிற நேரம் என்ன பாக்குறாங்க, அந்த சீரியர்கள் எல்லாம் படைகள் எல்லாம் பயத்துல கொல நடுங்க தீவிரித்து ஓடுகிற பொழுது அங்க போற பக்கமெல்லாம் அவங்க விட்டுட்டு போன வஸ்திரங்கள் தட்டு முட்டு எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. இதையெல்லாம் பார்த்து அவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். உடனே அப்புறம் ஜனங்கள் புறப்பட்டு போய் சீரியரின் பாளையத்தை கொள்ளை போட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆரம்பத்துல நம்ம பார்த்தோமே அவர் சொன்னது நடந்தது, அத இங்க பார்க்கிறோம். இந்த கடைசி பகுதிகளில் நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த 16வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் அன்று வெட்கப்பட்டது. இப்ப இங்க ஒண்ணு பார்க்கணும். ஆரம்பத்துல எலிசா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன பொழுது அந்த ராஜாவுக்கு கைலாக கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிரதானி என்ன சொன்னான் பாத்தீங்களா, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாதான்ப்பா இதெல்லாம் நடக்கும். ஆனா நடக்க போற காரியமான அவன் சொன்னான். எலிசா அதுக்கு என்ன சொன்னான், அத நீ உன் கண்ணால பாப்ப, ஆனா நீ அத சாப்பிடுறதுக்கு உயிரோட இருக்க மாட்டேன். ரெண்டு தீர்க்க தரிசனமும் இங்க நிறைவேற போகுது. எப்படி நிறைவேற போகுது? இந்த நேரத்துல 18வது வசனத்துல அந்த 17வது வசனத்தை பாக்குறோம். ஒளிமுக வாசலில், அதாவது இந்த சமாரிய நகரத்து கேட்டுக்கு பக்கத்துல ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே, ஏன்னா ரொம்ப பேர் அங்க எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு போறதுக்கும் உள்ளுக்கு போறதுக்கும் போகிற நேரம் அந்த கூட்டத்துல இவன் அகப்பட்டு அவர்கள் நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடி அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா, தீர்க்கதரிசி சொன்னது போல அன்று அன்றைக்கு நடந்தது. 20வது வசனத்துல அது மறுபடியும் சொல்லி இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே எலிசா சொன்னது போல அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததுனால் அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். ஒரு அருமையான காரியம் இல்லையா? இது நமக்கு என்னத்தை போதிக்குது? கடைசியில நான்கு காரியங்களை நம்ம இங்க பார்க்கணும், ஒரு பாடமாக இந்த அதிகாரத்துல இருந்து. முதலாவது, இதிலிருந்து நாம் கர்த்தர் எவ்வளவு அருமையாக தன்னுடைய பராமரிப்பின் மூலமாக செயல்படுகிறார்னு பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் இஸ் எ காட் ஆஃப் ப்ராவிடன்ஸ். அவர் இறையாண்மை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையுமே கூட அருமையாக பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி அவர் பராமரிக்கிற பொழுது அவருக்கு எதையும் வைத்து அதை செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு கீழத்தான் எல்லாம் இருக்கிறது. அவர் சில நேரங்களில் பெரிய காரியங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். ஆனா சில நேரங்களில் நம்ம மனுஷனை நினைச்சு பார்க்க முடியாத சாதாரண காரியங்களையும் வைத்து அவர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளுகிறார். ஆகவே அவருடைய அதிகாரத்தின் கூழ் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொள்ளுகிறவர். எகிப்து தேசத்து ராஜா அந்த இஸ்ரவேல் மக்களை தன் தேசத்திலிருந்து வெளியே விடமாட்டேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் விதவிதமான அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டலையா? வாரிகளை கொண்டு வந்து அவனை பயமுறுத்தினார், வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து அவனை பயமுறுத்தினார், சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சு நிக்க வச்சு தன்னுடைய மக்களுக்கு விடுதலையை கொடுத்து அவனுடைய படைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கினார். ஆண்டவருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிற எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். இந்த COVID-19 என்று சொல்லுகின்ற இந்த கொரோனா வைரஸையும் வைத்து ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம பாருங்க. எத்தனையோ பேர் சாகுறாங்களே. இன்னைக்கு நியூயார்க்ல 4000 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நகரத்துல மட்டும் முழு அமெரிக்காவிலும் 8000, நியூயார்க்ல 4000 பேர். நீ அது கூடிக்கிட்டே போக போகுதுன்னு நமக்கு பயம் வருது. அதைத்தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சாதிக்கிறார்னு நம்ம யோசிச்சு பாக்குறது இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? இந்த மனிதனோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அவர் அசைத்து பார்க்கிறார். இன்னமும் கூட அவன் அசைறமா இல்ல, இதெல்லாம் போயிடும், போன பிறகு நம்ம மறுபடியும் ரொம்ப பொருளாதாரத்துல எல்லாம் முன்னுக்கு போயிடும் நினைச்சிட்டு இருக்கான். அவனுடைய ஆணவத்துக்கு எல்லையே இல்ல. இதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது அவனுடைய பாவம் தான். ஆனா ஆண்டவர் அதை அசைக்காம இருக்க போறதில்ல. அவர் தன்னுடைய திட்டங்களை நிறைநாட்டி கொள்வதற்கு என்னென்னவோ எல்லாம் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்க பாருங்க, தன்னுடைய திட்டத்தை சமாரியாவில் நிறைவேற்றுவதற்கு கூட அவர் சாதாரண குஷ்டரோகிகளை பயன்படுத்தினார். நம்மளெல்லாம் யோசனை கேட்டிருந்தா, இந்த அவன் கொஞ்சம் PhD படிச்சிருக்கிறாங்க, இவன் கொஞ்சம் நல்ல என்ஜினியரிங் திறமை இருக்குன்ட்டு தான் செலக்ட் பண்ணுவோம். ஆண்டவருடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது? நம்ம யாருமே நினைச்சு பார்க்காம உதவாக்கரைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தொழுநோய் பிடித்தவர்கள் அவர்கள் மூலமாக அவர்கள் போட்ட அருமையான திட்டம் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு அருமையான நிகழ்ச்சிகள், அவர்கள் கொண்டு வருகிறது தான் சமாரிய ராஜாவுக்கும் சமாரியர்களுக்குமே நல்ல செய்தியாக இருக்கிறது. அந்த சமாரியாவை இந்த நாலு குஷ்டரோகிகளை வைத்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்கலையா, எவ்வளவு அருமையா இருக்குது. கர்த்தருடைய வழிகள் மனிதனுடைய வழிகளை விட மாறுபட்டவை. கர்த்தருடைய சிந்தனைகள் மனிதனுடைய சிந்தனைகளை விட வித்தியாசமானவை. ரோமர் 8:28 கூட அருமையான வசனம், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் தி குட் ஆஃப் தோஸ் ஹூ லவ் ஹிம். அவரை நேசிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பயன்படுத்தி இயங்குகிறவராக இருக்கிறார். எல்லா காரியங்களும் உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்கணும். நம்ம ஆபத்தாக நினைக்கின்ற இந்த கொரோனா வைரஸையும் கூட ஆண்டவர் அதையும் பயன்படுத்தி நம்முடைய நன்மைக்காக, தன்னை நேசிக்கிறவருடைய நன்மைக்காக மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் இறையாண்மை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன். அவர் தன்னுடைய பராமரிப்பின் மூலமாக எல்லாவற்றையும் கொண்டு நடத்துகிற பொழுது நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தர் நம்பணும், அவர்ல உறுதியா இருக்கணும். அவருடைய செய்கைகள் வித்தியாசமானதாக இருக்கும், ஆனா அவை அற்புதமானவைகள். அவர் நிச்சயமாக அந்த அற்புதங்களை அன்றைக்கு சமாரியாவில் செய்தது போல இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து இரண்டாவதாக இங்க நம்ம படிக்க வேண்டியது, எப்படி கர்த்தருடைய கிருபை அந்த குஷ்டரோகிகளுக்கு வந்ததுன்னு பாக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது, நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். அருமையான ஒரு வார்த்தை அந்த கிருபை, மகா கிருபை உள்ளவர். மனுஷன் காட்டுற கருணைக்கும் ஆண்டவருடைய கிருபைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எந்த விதமான தகுதியும் நமக்கு இல்லாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மே காட்டுகிறது தான் அவருடைய கிருபை. அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஆனா நாம வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு கருணை காட்டுவோம் இல்லையா, குடிக்காதவங்களுக்கு காட்ட மாட்டோம். ஆண்டவர்கிட்ட அந்த பாரபட்சம் எதுவுமே இல்லை. நம்ம எந்த விதமான ஒரு அவசியமோ தகுதியோ இல்லாமல் இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய கிருபையை காட்டுகிறார். இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர் கிருபை காட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மனுஷனையும் எந்த விதமான கருணையும் காட்டாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த நாலு குஷ்டரோகிகளுக்கு தேவன் தன்னுடைய கிருபையை காட்டினார். என் வேதம் சொல்லுகிறது, அவர் தான் பொதுவான விதத்துல இந்த உலகத்துக்குமே பிதாவாக இருக்கிறார். ஏன்னா அவர் சிருஷ்டிகர் இல்லையா. தம்முடைய மக்களுக்கு அவர் நிச்சயமாக ஒரு தகப்பனாக இருந்த பொழுதும் ஒரு பொதுவான விதத்துல இந்த உலகத்துக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த குஷ்டரோகிகளுக்கு தேவன் தன்னுடைய கிருபையை காட்டுகிறார். இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர் நல்ல செய்தியை கொண்டு வந்தார். 5வது வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். சீரியருடைய பாளையத்துக்கு அவர் ராணுவத்துக்கு அவர் போன பொழுது அங்கே ஒருவருமே இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு காட்டிய கிருபை அது. அந்த குஷ்டரோகிகள் அங்க போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் இதை எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டம் போட்டு காரியங்களை செய்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம இன்னொன்னு பார்க்கணும். இந்த குஷ்டரோகிகளை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு காட்டிய கிருபையை பார்க்கிற பொழுது வேதம் குஷ்டரோகத்தை பாவத்துக்கு ஒப்பானதாக பார்க்கிறது. அதாவது பல இடங்கள்ல பாவம் குஷ்டரோகத்தை போலன்னு ஒப்பிட்டு காட்டப்பட்டு இருக்கிறது. அந்த குஷ்டரோகிகளை போலத்தான் நாமும் பாவத்தால அந்த பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆனால் மனுஷனுக்கு இருந்து போன கண்கள் அதை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. நம்ம ஒரு கெட்டவர்களா நம்ம பாக்குறதுக்கே நமக்கு இருதயம் ஒத்துக்காது இல்லையா. ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம நல்ல நிலைமையில ஆண்டவர் முன்னுக்கு இருக்கல, அவர் முன்னுக்கு நம்ம குஷ்டரோகிகளை போல பாவத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கிறோம். We were dead in our sins and trespasses. நாம இந்த உலகத்தின் வழியிலே நடந்து போய், எபேசியர்ல பவுல் எழுதி இருக்கிறார், இந்த உலகத்தின் வழியிலே நடந்து போய் இந்த உலகத்தின் இளவரசனை பின்பற்றி நாம் கீழ்ப்படிவின் பிள்ளைகளாக இருக்கிறோம்னு எபேசியர்ல பவுல் எழுதி இருக்கிறார். ஆனால் God, but God, ஆனால் தேவன், அவ்வளவு மோசமான நிலையில் நாம் இருந்த பொழுதும் கூட அவர் தன்னுடைய மகா கிருபையால் தன்னுடைய கோபத்தை நம் மேல் காட்டாமல், நம்முடைய கோபத்தின் அடிப்படையில் நம்மை பார்க்காமல் தன்னுடைய கிருபையின் மூலமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். எபேசியர்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் அதை இன்றும் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபைய அவருடைய ரட்சிப்பின் மூலம் இன்னும் அனுபவிக்காதவர்களாக இருந்தா நீங்க அந்த விடுதலையை நாடி ஓடணும். நீங்க பாவிகளாக அந்த குஷ்டரோகிகளை போல ஆண்டவருக்கு முன்பு இருக்கிறீங்கிறத நினைச்சு நீங்க ஆண்டவர் அந்த தேவன் கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கின்ற அந்த கிருபையை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளணும். நேற்றுக்கு இன்னைக்கு காலையில சொன்னது மாதிரி அவர் நித்திய ஜீவனையும் அருமையான சமாதானத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதை இந்த குஷ்டரோகிகளுக்கு கொடுத்த அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஆனா அந்த குஷ்டரோகிகள் தங்களுடைய நிலையை உணர்ந்தார்கள். அந்த நிலையிலையும் அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களா இல்லையா? எடுத்து அந்த சிறிய பாளையத்துக்கு அவர்கள் போனதுனால தான் அவர்களுக்கு விடுதலையே வந்தது. ஏன் நாமும் கூட இப்படியே தொடர்ந்து நம்முடைய பாவத்துல இருந்து விடாமல் நமக்கும் ஒரு விடுதலை வேண்டும் என்பதை நினைத்து இயேசு கிறிஸ்துவிடத்துல ஏன் வரக்கூடாது, அவரை ஏன் விசுவாசிக்க கூடாது? இங்க மூன்றாவது ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம், முக்கியமான பாடம். அதாவது நம்ம எல்லாருமே கூட கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு எல்லோருக்கும் ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க வேண்டிய, அந்த நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த குஷ்ட நோய்கள் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த பொழுது சுயநலவாதிகளாக இருந்து விடாமல் நாலு பேரும் யோசிச்சாங்க இல்லையா, நம்ம அப்படியே சும்மா இருக்கக்கூடாது, இந்த நல்ல செய்தியை ராஜாவுக்கு போய் சொல்லணும், இந்த நல்ல செய்தியை சமாரிய தேசத்துக்கு போய் சொல்லணும்னு அவங்க அங்க போனாங்க. சுயநலத்தில் அவங்க அப்படியே இருந்ததில்ல, அந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் போகணும், எல்லாரும் பயன்படணும்னு ஒன்னு அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆகவே இங்க நாம நற்செய்தியை, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை இந்த காலப்பகுதியிலும் சகல முயற்சிகளும் எடுத்து ஜபத்தோடு கூட கனிவோடும் அன்போடும் ஆண்டவர் அறியாதவர்களுக்கு சொல்லுகிறத ஒரு நம்ம நோக்கமா கொண்டிருக்கணும். இங்க பாருங்க, ஆண்டவருடைய நற்செய்தியை மற்றவங்களுக்கு போய் சொல்றதுக்கு நமக்கு PhD பட்டம் தேவையில்லை, தியோலாஜிக்கல் டிகிரி எல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் யாரை பயன்படுத்தினாரு? சமுதாயத்திலேயே ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எல்லாருமே நினைக்கிற நிலையில இருந்த குஷ்டரோகிகளை பயன்படுத்தினாரு. அதுல இருந்து என்ன தெரியுது? சமுதாயத்துல ரொம்ப ஹோப்லெஸ் பொசிஷன்ல இருந்தவங்களை பயன்படுத்தி அந்த நல்ல செய்தி போயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தலாம், என்னையும் பயன்படுத்தலாம். அந்த நல்ல செய்திய, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு போய் சொல்லுவதற்கு. இரண்டாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், இந்த நற்செய்தி சொல்லுகிற விஷயத்தை குறித்த அளவுல நம்முடைய சமுதாயத்துல நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறதும் அதுக்கு அவசியம் இல்லை. சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருந்தா தான் நம்ம மற்றவங்களுக்கு போய் நல்லது செய்யலாங்கிறது இல்லை. அந்த குஷ்டரோகிகள் கையில ஒண்ணுமே இருக்கல, நத்திங். அந்த குஷ்டரோகமாகிய நோய் மட்டும்தான் அறிஞ்சது, பட்டினி, இறக்க போகிற நிலைமையில இருந்த பொழுதும் கூட அவர் அந்த நல்ல செய்தியை சொல்லணும்னு வைராக்கியம் அவருடைய இருதயத்துல இருந்தது. மூணாவது நீங்க தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்கள் அந்த நல்ல செய்தியை நம்ம போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நமக்கு ஒரு கடமையாக இருக்கிறது, ஒரு ஒப்ளிகேஷன் நமக்கு இருக்கு. நாம அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பத்துல பார்க்கலாம், கணவன் மனைவி ஆண்டவரை அறிந்து ஆராதித்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க இன்னும் ஆண்டவரை அறியல. உங்க அப்பா அம்மா இருக்கலாம் ஆண்டவரை அறியாம, அவங்க நிலம் என்ன ஆகுறது? எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் இன்னும் விசுவாசத்தை அடையல, அது வருத்தமா இருக்கிறது. என்னுடைய மனைவி நானும் அதுக்கு ஜபிக்காம இல்ல, என்னுடைய மகளும் கூட தான். முடிஞ்ச அளவுல நாங்க முயற்சி செய்கிறோம் அவனோடு ஒரு தொடர்பு வைத்திருந்து அந்த நல்ல செய்தியை எப்படியாவது அவனுக்கு அறிவிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய என்னென்ன அருமையான காரியங்களை அவனுக்கு ஆசீர்வாதமா ஆரம்பத்துல கொடுத்தாரோ ஆண்டவரே அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த கிட்ட குமாரன் திரும்பி வந்தது மாதிரியாவது அவன் உம்மிடத்துல கொண்டு வந்துருங்க ஆண்டவரேன்னு நாங்க ஜபிக்காம இல்லை. நீங்க ஜபிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொரோனா வைரஸால விசுவாசியா இருக்கிற நீங்க இறந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பிரலோகம் போயிருவீங்க. உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ உங்களுடைய பிள்ளைகளோ இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற பொழுது அவருடைய நிலை என்னவாக போகிறது, அவர்கள் எங்க போக போகிறார்கள், நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உங்களுடைய வாயின் மூலமாகவும் சுவிசேஷத்தை இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு வைராக்கியத்தோட அன்போடு சொல்ல வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. கடைசியா நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதமான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலப்பகுதியிலும் கூட நான் காலையில சொன்னது போல அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ சமாதானத்தை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பலவிதமான அநேக ஆசீர்வாதங்களை அடைந்திருக்கிற நாம அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை யோசிச்சு பாருங்க, அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவராக இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு போய் சொல்லுவதற்கு. நீங்க சொல்றீங்களா, இந்த குஷ்டரோகிகளை போல சுயநலவாதிகளாக இல்லாம நாம் அப்படியே சாப்பிட்டு சந்தோஷத்தோடு இருந்துடக்கூடாது. நம்ம ஊர் மக்களுக்கு போய் சொல்லணும். அந்த ஊர் மக்கள் எத்தனையோ தடவை சாப்பாடு போடாம விரட்டி விட்டு இருக்கிறாங்க. அந்த ராஜா கூட எங்க மேல என்னைக்குமே ஒரு கருணை காட்டினதில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்ததில்லை. ஆனா இருந்த பொழுதும் நாம அவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது, அந்த நல்ல செய்தி அவங்களுக்கு கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு அவங்க போனாங்க. அந்த ராஜாவுடைய ஊழியக்காரன் கூட தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவருக்கு சொல்லலையா, நாகமானுக்கு அந்த நல்ல செய்தி போன பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மினிஸ்டரை இஸ்ரேலில் இருந்து அனுப்பி வைக்கல, ஒரு சாதாரண சிறுமி அடிமையாக ஒரு ஓரத்தில் அந்த அரண்மையில் இருந்த ஒரு சாதாரண சிறுமி மூலமாக அந்த நற்செய்தி அங்க போனது. அந்த நற்செய்தி நாம இந்த இக்கட்டான காலப்பகுதிகளில் நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணாமல் அன்போடு ஜபத்தோடு நம்ம சொல்லணும். தேவன் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். ஜபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் கூட அருமையான இந்த வேத பகுதியின் மூலமாக அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர்கள். நீர் அற்புதங்கள் செய்கின்ற தேவன். நீர் செய்கின்ற அற்புதங்கள், நீர் பயன்படுத்துகின்ற கருவிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது, எண்ணி பார்க்கிற பொழுது நாம் வியந்து நிற்கிறோம். ஆண்டவரே, சாதாரண மனிதர்களையும் சாதாரண விஷயங்களையும் படைத்து நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று நீர் காட்டிக் கொண்டிருக்கிறீர். இதே விதமாக இந்த காலங்களிலும் கூட எங்கள் மத்தியில் செயல்பட்டு உம்முடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் போவதற்கு நீர் கிருபை பாராட்டும். எங்களை நீர் காத்துக்கொள்ளும். இந்த அருமையான ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை போஷித்திருக்கிறீர். உம்முடைய மக்களோடு அந்த ஐக்கியத்தில் வரும்படியாக நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். தொடர்ந்து நீர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய வாரத்திலும் கூட நாம் வீடுகளில் அடைப்பட்டு இருந்த பொழுதும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நாம் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காமல் அவற்றையெல்லாம் விட்டு விலகி ஓடி நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற கடமைகளை எல்லாம் பொறுப்போடு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிருபையிலே இன்னும் அதிகமாக வளர நீர் கிருபை பாராட்டும். எங்களுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை அறியாதவர்களுக்கும் அந்த அழிவே இல்லாத அந்த நித்திய ஜீவனை இலவசமாக நீர் கொடும். வல்லமையாக பேசுகிற தேவனே, இந்த மக்களுடைய இருதயத்திலே நீர் பேசி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.